சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 21, 2024. தலைப்ப வாழ்க்கை கோல்டன் உரை சாமுவேல். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஈரிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபங்கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையமிறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. எண்ணாகமம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும், குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதீசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசந்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே இராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய இராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். எண்ணாகமம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம்ப பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. உபாகமம். பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாயிருக்க கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடைய சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திட்டமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். யோசுவா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஏசாயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இழைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியவில்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறிவிழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலனடைத்து கழுக்குகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பேதுரு. ஆகையால் ஏற்று காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஏசாயா, நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் மட்டுமே மனிதனின் உயிர். கடவுளை தவிர வேறு சக்தி இல்லை. சோர்வு மற்றும் நோயை விளைவிப்பதாக கூறப்படும் சட்டங்கள் அவருடைய சட்டங்கள் அல்ல. ஏனெனில் உண்மையின் முறையான மற்றும் சாத்தியமான ஒரே செயல் நல்லிணக்கத்தை உருவாக்குவதாகும். இயற்கையின் விதிகள் ஆவியின் விதிகள். ஆனால் மனிதர்கள் பொதுவாக ஆவியின் சக்தியை மறைக்கும் சட்டமாக அங்கீகரிக்கின்றனர். தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதலையும் பாசத்தையும் வலிமையையும் சரியாக கோருகிறது. எந்த ஒரு குறைவான விசுவாசத்திற்கும் இட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது மனிதனுக்கு ஆற்றலையும் வலிமையையும் தருகிறது. பிழைக்கு சமர்ப்பணம் சூப்பர் சக்தி இழப்பை தூண்டுகிறது. மரண நம்பிக்கையின் ஆழத்தில் மூழ்கி கடவுளின் படைப்பின் தன்மை மற்றும் தரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் நமது பலவீனமான படபடப்புகளை தலைகீழாக மாற்ற வேண்டும். பொருளில் வாழ்க்கையையும் உண்மையையும் கண்டறிவதற்கான நமது முயற்சிகள் மற்றும் பொருள் உணர்வுகளின் சாட்சியத்திற்கு மேலே கடவுளின் அழியாத யோசனைக்கு மேலே உயர வேண்டும். இந்த தெளிவான உயர்ந்த காட்சிகள் கடவுளை போன்ற மனிதனை அவனது இருப்பின் முழுமையான மையத்தையும் சுற்றளவையும் அடைய தூண்டுகிறது. தார்மீக மற்றும் ஆன்மீகம் ஆவிக்கு சொந்தமானது. அவர் காற்றை தனது முஷ்டிகளில் வைத்திருக்கிறார். மேலும் இந்த போதனை அறிவியல் மற்றும் நல்லிணக்கத்துடன் ஒத்துப்போகிறது. அறிவியலில் கடவுளுக்கு எதிரான எந்த சக்தியும் உங்களிடம் இருக்க முடியாது. மேலும் உடல் புலன்கள் தங்கள் பொய் சாட்சியை கைவிட வேண்டும். நன்மைக்கான உங்கள் செல்வாக்கு நீங்கள் சரியான அளவில் எரியும் எடையை பொறுத்தது. நீங்கள் செய்யும் நன்மை மற்றும் உள்ளடக்கம் மட்டுமே பெறக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்குகிறது. தீமை என்பது சக்தி அல்ல. இது வலிமையின் கேலிக்கூத்தாகும். இது அதன் பலவீனத்தை காட்டி கொடுத்து விழுகிறது. ஒருபோதும் உயராது. தெய்வீக மனோதத்துவத்தை புரிந்து கொள்வதில் எங்கள் மாஸ்டரின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நாம் உண்மை மற்றும் அன்பின் அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். உண்மையான குணப்படுத்துதலின் அடிப்படை கிறிஸ்தவம். தன்னலமற்ற அன்புடன் மனித சிந்தனையை எது வைத்திருக்கிறதோ அது நேரடியாக தெய்வீக சக்தியை பெறுகிறது. வாழ்க்கையே கடவுள் என்றும் சர்வ வல்லமையுள்ள ஆவியின் வல்லமை அதன் வலிமையை பொருளுடனோ அல்லது மனித விருப்பத்துடனோ பகிர்ந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. சத்தியத்திற்கான போராட்டம் ஒருவரை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக பலப்படுத்துகிறது, சோர்வடைவதற்கு பதிலாக ஓய்வெடுக்கிறது. உண்மையில் மிகவும் நெருக்கமான பிழை உண்மையை உருவகப்படுத்துகிறது மற்றும் பொருள் என்று அழைக்கப்படுவது அதன் சாராம்சத்தை ஒத்திருக்கிறது. மரண மனது மேலும் வலிமையற்ற பிழை ஒரு நம்பிக்கையாக மாறும். பரந்த உண்மைகள் தங்களுக்கு எதிராக மிக அதிகமான பொய்களை வரிசைப்படுத்துகின்றன, ஏனென்றால் அவை மறைப்பிலிருந்து பிழையை கொண்டு வருகின்றன. உண்மையைச் சொல்ல தைரியம் வேண்டும். உயர்ந்த உண்மை தன் குரலை உயர்த்துவதால் உரத்த குரலில் பிழையாக அலறுகிறது. அதன் தெளிவற்ற ஒலி மறதியில் எப்போதும் அமைதியாகிவிடும். தார்மீக தைரியம் என்பது யூதா கோத்திரத்தின் சிங்கம், மனமண்டலத்தின் ராஜா. சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் அது காட்டில் சுற்றி திரிகிறது. அது தொந்தரவு இல்லாமல் திறந்த வெளியில் உள்ளது, அல்லது பச்சை மேய்ச்சல் நிலங்களில் அமைதியான நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ளது. தெய்வீக சிந்தனையிலிருந்து மனிதனுக்கு உருவக பரிமாற்றத்தில் விடாமுயற்சி, அவசரம் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை ஆயிரம் மலைகளில் உள்ள கால்நடைகளுக்கு ஒப்பிடப்படுகின்றன. அவர்கள் கடுமையான தீர்மானத்தின் சாமான்களை எடுத்துச் செல்கிறார்கள், மேலும் உயர்ந்த நோக்கத்துடன் வேகத்தை வைத்திருக்கிறார்கள். சமூகத்தில் விலங்கு தைரியம் அதிகமாக உள்ளது மற்றும் போதுமான தார்மீக தைரியம் இல்லை. கிறிஸ்தவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தவறுகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த வேண்டும். அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பாவத்துடன் போராட வேண்டும், மேலும் அவர்கள் தங்கள் போக்கை முடிக்கும் வரை இந்த போரை தொடர வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை கடைபிடித்தால் அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெறுவார்கள். நோயாளிகளிடம் வலிமையை விட தைரியம் அதிகம் என்று சொல்லாதீர்கள். மாறாக அவர்களின் வலிமை அவர்களின் தைரியத்தின் விகிதத்தில் உள்ளது என்று சொல்லுங்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த பெரிய உண்மையை உணர்த்தினால் அதிக உழைப்பு அல்லது உற்சாகமான சூழ்நிலையிலிருந்து எந்த எதிர்வினையும் இருக்காது. சுய கண்டனம் மற்றும் குற்ற உணர்வின் மனநிலை அல்லது சத்தியத்தின் மீதான நம்பிக்கையின் தடுமாற்றம் மற்றும் சந்தேகம் ஆகியவை நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்கு பொருத்தமற்ற நிலைமைகள். இத்தகைய மனநிலைகள் வலிமைக்கு பதிலாக பலவீனத்தை குறிக்கின்றன. பிழையின் அலைகளுக்கு மேல் நடக்க நீங்கள் மனதின் தார்மீக வலிமையை பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஆர்ப்பாட்டம் மூலம் உங்கள் கோரிக்கைகளை ஆதரிக்க வேண்டும். நோய் அல்லது பாவம் பற்றிய நம்பிக்கை மற்றும் பயத்தில் நீங்கள் தொலைந்து போனால் அதற்கான பரிகாரத்தை அறிந்து மனதின் ஆற்றலை உங்களுக்காக பயன்படுத்த தவறினால் மற்றவர்களின் உதவிக்காக நீங்கள் சிறிதளவு அல்லது எந்த சக்தியையும் பயன்படுத்த முடியாது. முதலில் உன் கண்ணில் இருக்கிற கற்றையை பிடுங்கி எறிந்துவிடு. பின்பு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துண்டை பிடுங்கும்படி நீ தெளிவாக பார்ப்பாய். அழியாத மனம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆன்மீக ஆற்றல்கள் தேய்ந்து போகவோ அல்லது பொருள் சட்டம் என்று அழைக்கப்படுபவை கடவுள் கொடுத்த சக்திகள் மற்றும் வளங்களை மீறவோ முடியாது என்பதை நாம் உணர்ந்தால் அழியாமையின் உறுதிமொழிகளால் நாம் புத்துணர்ச்சியுடன் சத்தியத்தில் ஓய்வெடுக்க முடியும். இறப்புக்கு எதிரானது. அதிக நன்மை செய்பவர் கடுமையான தண்டனையை செலுத்துவதில்லை. நித்திய இருப்பின் உண்மைகளை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதால் மரணம் வருகிறது. கடவுள் மனிதனை தண்டிக்கிறார் என்ற சீரற்ற அனுமானத்தின் மீதான விவாதங்களை படிப்பதற்கு பதிலாக அன்பின் எந்தவொரு உழைப்பின் விளைவாகவும் துன்பப்பட முடியாது, ஆனால் அதன் காரணமாக வலுவாக வளர்கிறது. மனிதர்கள் நன்மை செய்வதில் சோர்வடைய வேண்டாம் என்று மன அறிவியல் கற்பிக்கிறது. நல்லது செய்வதில் சோர்வு நீங்கும். கொடுப்பது நம்மை படைத்தவரின் சேவையில் நம்மை ஏழ்மையாக்காது. வைத்திருப்பது நம்மை வளப்படுத்தாது. சத்தியத்தை பற்றிய நமது பயத்திற்கு விகிதத்தில் நமக்கு பலம் உள்ளது. மேலும் சத்தியத்தை உச்சரிப்பதால் நமது வலிமை குறையாது. ஒரு பிரசங்கத்தின் உத்வேகத்திற்காகவோ அல்லது உடல் சகிப்புத்தன்மையின் ஆதரவிற்காகவோ ஒரு கோப்பை காபி அல்லது தேநீர் உண்மைக்கு சமம் அல்ல. ஆன்மாவின் தெய்வீக ஆற்றலை உணர்வோம். புதிய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வருவோம். அழிவுகரமான அல்லது பொருள் சக்தியை அழிக்க முடியாது. நாம் தெய்வீக அதிகாரங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவோம். இருப்பது உண்மையான அறிவியல். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.